ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு மங்கள வாழ்த்து. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
இதைத் தொடர்ந்து பாயிர பகுதி தொடங்குகின்றது. அதிலே நடராஜ பெருமான், சிவகாமி அம்மை, திருப்பவ விநாயக பெருமான் முதல்ல காப்புக்காக வச்சது, அது நூல் நின்று நிலவ வேண்டும் என்ற கருத்துல. இது வந்து இதுவும் அதே நோக்கத்துல திரும்ப சொல்றாரு விநாயக பெருமான. அதுக்கப்புறம் முருகப்பெருமான், இது சித்தியார்ல வைத்த முறை, சித்தியார் பரவகத்துல பார்க்கலாம், அதே முறையிலே பாடியிருக்கின்றார்கள். அதிலே முதலே நடராஜ பெருமான் மீது உள்ள பாடலை நாம் பார்க்கலாம். நடராஜ பெருமான் மீது பாடப்பெற்ற பாடல், ஓம்பொழியாய் அருள்ஞான மூர்த்தியாகி உலகமெல்லாம் அளித்தருளும் உமையம்மை காண, தேங்கமழும் மலர் இதழி திங்கள் கங்கை திகழ் அறவம் வளர்ச்சடை மேல் சேர வைத்து, நீங்களரும் பவத்தொடர்ச்சி நீங்க மன்றுள் நின்று இமையோர் துதி செய்ய நிறுத்தஞ்செய்யும் பூங்கமல மலர்த்தார்கள் சிரத்தின் மேலும் குந்தியினும் உறவணங்கி போற்றல் செய்வான். ஆக அதை பாடுகின்ற பாடலுடைய நடை இருக்கின்றதே, அது எப்படிப்பட்டவரையும் ஈர்த்துவிடும். செய்யுள்ளெல்லாம் எனக்கு நாட்டம் கிடையாது அப்படின்னு சொல்பவர்கள் கூட உமாதி சுகாச்சாரி சுவாமிகளுடைய அந்த செய்யுளை ஒருவர் படிக்க தாம் கேட்பார்களே, ஆனால் நிச்சயமாக அவர்களும் இந்த பாடலுக்கு விளக்க சொல்லுங்க, அடுத்த பாடல் சொல்லுங்கன்னு கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். அவ்வளவு இனிமையாக சொல்வார்கள். நடராஜ பெருமானை பற்றி சொல்லும் பொழுது ஓங்கொழியா என்று தொடங்குகின்றார். இந்த பாடலும் பாருங்க ஒளியாயின்னு தொடங்குது இல்லைங்களா. அப்ப பாருங்க ஒளிக்கு எவ்வளவு ஒரு சிறப்பான இடம் பாருங்க. ஆக இந்த மாதிரியான திருமுறைகள் சாத்திரங்கள் இவற்றை எல்லாம் தேசிய கவி, விடுதலை புரட்சி கவி என்றெல்லாம் சொல்லப்பட்ட பாரதியார் அவர்களும் பார்த்திருக்கின்றார்கள். அப்படித்தான் கருத இடம் தருகின்றது. அவர் தம்முடைய இலக்கியத்துல குயில் பாட்டுங்கிற இலக்கியத்துல அந்த ஒரு இடத்துல சூரிய ஒளியை புகழ்ந்து, அதுவும் விடிய கால நேரத்துல வர சூரிய ஒளியை புகழ்ந்து அவர் பாடும்போது ஒளியினுடைய பெருமையெல்லாம் சொல்லுவாங்க. கண்ணை ரொம்ப இனிய பொருள்னு சொல்றாங்களே, ஆனா அந்த கண்ணுக்கும் கண்ணாங்கற்பு அந்த ஒளி அல்லவா, அது விண்ணையே அளக்கிறதே, அதை நான் போற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுக்கு ஏதாவது ஓமை சொல்ல முடியுமா அப்படின்னா, ஒளிக்கு உலகத்துல எந்த பொருளையும் நம்ம ஓமை சொல்ல முடியாதுன்னு பாரதியார் சொல்லுவார். ஒளிக்கு எந்த பொருளையும் உலகத்துல உள்ள வேற எந்த பொருளையும் ஓமையா சொல்ல முடியாதான். ஏன்னா அவர் சொல்றாரு, மோன நிலையிலே இருந்து பரம்பொருளை கண்ட அந்த ஞானிகள், அந்த பரம்பொருள் எப்படிப்பட்டதுன்னு பக்குவான்மாக்கள் கேட்கும் போது அவர்களுக்கு தம்முடைய அனுபவத்தை உடனடியாக கொடுத்துவிட முடியாது என்றாலும் அவர்கள் ஓரளவு உணர்ந்து கொள்ளும் பொருட்டு எப்படி சொல்கின்றார்கள் என்றால், அந்த பரம்பொருள் எங்கும் விரிந்த ஒளி போன்றது என்று சொல்கின்றார்கள். இப்படி பரம்பொருளுக்கே ஓமையாக ஒளி ஞானிகளாலே சொல்லப்படுகின்றது சொன்னால், இந்த ஒளிக்கு இணையாக நாம வேற எந்த உலக பொருளையாவது சொல்ல முடியுமா என்று அருமையாக அவர் சொல்வார். மூல தனிப்பொருளை மோனத்தே சிந்தை செய்யும் மேல வரும் அகுதோர் விரிந்த ஒளி என்பாரேன், நல்லொளிக்கு வேறு பொருள் ஞாலமிசை ஒப்புளதோ என்று அருமையாக கேட்கின்றார். ஆகவே அந்த ஒளியை ஓமையாக சொல்வது ஒரு பெரு வழக்கு, அது சித்தாந்தத்தில் ரொம்ப சிறப்பா சொல்வார்கள். ஓங்கொழியா என்பதற்கு நம்முடைய இலக்கணம் சிவம்பநாத முனிவர் அவர்கள், நம்முடைய ஆதீன முனிவர் பெருமான் எத்துணை அருமையாக விளக்கம் தருகின்றார்கள். ஓங்கு ஒளி ஒளியாயின்னு சொன்னது காணாதுன்னு ஓங்கு ஒளியாயின்னு சொன்னாருன்னா, எந்த ஒளியாலையும் நீக்க முடியாத ஒரு இருள் இருக்குது, அந்த இருளை இந்த திருவருள் ஒளிதான் நீக்குகிறது. என்ன அனாதி மல இருளை நீக்குதலின் எல்லா ஒளியினும் உயர்ந்த ஒளியாயின், அனாதியே ஆன்மாக்களை பிடித்துள்ள அந்த ஆணவம் இருக்கின்றதே, அது இருள் எல்லாவற்றிலும் பெரிய இருள். அந்த இருள் சூரிய ஒளிக்கோ வேற எந்த நட்சத்திர ஒளிக்கோ அடங்காது. அந்த இருளையும் நீக்க வல்லது திருவருள் ஒளி, எனவே இது ஓம் ஒளி என்றார். ஓங்கொழியாய் அருள்ஞான மூர்த்தியாகி, திருவருள் ஞானத்தையே தனக்கு வடிவமாக கொண்டு, திருவருள் ஞானத்தையே வடிவமாக கொண்டு, என்ன திருவருள்னு சொல்றோம், ஞானம்னு சொல்றோம், சக்தின்னு சொல்றோம், இப்படி பல சொற்களால சொல்லிக்கொண்டே போகின்றோமே என்று சொன்னால், அது என்ன என்று சொன்னால், திருவருள் என்பது சிவபெருமானுடைய ஞானம்தான். ஞானம் என்பது ஒரு ஆற்றல், நாலேஜ் இஸ் பவர் என்றெல்லாம் ஆங்கிலத்தில் கூட சொல்வார்கள். ஞானம் என்பது ஒரு ஆற்றல், ஆற்றலை வடமொழியிலே சக்தின்னு சொல்லுவாங்க. சக்தி அந்த தமிழ் வழக்கில் சத்தின்னு எழுதுவோம். ஆகவே ஞான சக்தி என்றே சொல்கின்றோம். அது அப்படியே தமிழில் சொல்லணும்னா அறிவாற்றல், ஞான சக்தி. ஆகவே ஞானம் என்பது ஒரு சக்தி தான். அதனால ஞானம்னு சொல்றமே சக்தின்னு சொல்றமே அப்படி நினைக்க வேண்டாம். அந்த ஞான சக்தியை அருள் என்றே சொல்கின்றோம். அது ஏன் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அதுலதான் சைவ சித்தாந்தத்தினுடைய தண்ணிகள் இல்லாத மாற்றமே அங்கதான் இருக்கு. என்னன்னா ஒரு பொருள் அதனுடைய சக்தியை வைத்து பிறரை என்ன செய்யலாம், பிறரை அஞ்சும்படி செய்யலாம், அல்லது பிறரை வியந்து பாராட்டும்படி ஒருவர் தன்னுடைய சக்தியை காட்டலாம். ஆனா சுவாமி தன்னுடைய சக்தியை பூரா எதுக்கு மட்டும்தான் செலவழிக்கிறார் அப்படின்னா, எதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறார் அப்படின்னா, நம் மீது கருணையை பொழிவதற்காக மட்டுமே தன்னுடைய சக்தியை அவர் பயன்படுத்துகின்றார். வேறு எதற்காகவும் தன்னுடைய சக்தியை அவர் பயன்படுத்தவில்லை. ஆகவே அவருடைய சக்தியை அருள் என்றே குறிப்பிட்டார்கள். அருளது சக்தியாகவும் அரண் தனக்கு என்பார்கள். ஆகவே தம்முடைய அளப்பரிய சக்தி சிவசக்திக்கு ஈடாக வேற சக்தி கிடையாது. ஆனா அந்த சிவசக்தியை எதற்கு மட்டும்தான், எந்த வேலையை மட்டும்தான் செய்து, நம் மீது கருணையை பொழிகின்ற வேலையை மட்டும்தான் செய்து. ஆகவே அவருடைய ஞான சக்தியினால்தான் அவர் வடிவம் மேற்கொள்கின்றார். அந்த ஞானமானது நம் மீது அருளை கருணையை பொழிவதாக உள்ளதால் அந்த ஞானத்தை அருள் ஞானம் என்று சொல்கின்றோம். இல்லைங்களா, திருவள்ளுவர் பிறந்தவர் யார், நமக்கு திருவள்ளுவர் தேவன் நாயனார், நாயனார் அவரையும் சிறப்பிக்கிறோம். அவர் இந்த ஞானத்துக்கும் அதாவது அறிவுக்கும் இந்த அருளுக்கும் உள்ள தொடர்பை எத்துணை அருமையாக சொல்லியிருக்கின்றார். அருள் ஞான ரெண்டையும் இணைச்சிருக்காங்களே, அப்ப அந்த அருளாகிய அந்த கருணைக்கும் ஞானமாகிய அறிவுக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. ஒருவனுடைய செல்வம் அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கு மட்டும் பயன்படாம ஊருக்கே பயன்படுதுன்னா அது எப்படின்னா, ஊரணி நீர் நிறைந்திருப்பது போலன்னார். ஊரணி நீர் நிறைந்தற்றே உலகவாம், அந்த இடத்துல என்ன சொல்றாரு, பெரும் கருணையாளன் திருன்னா சொல்லியிருக்காரு. ஏன்னா ஊருக்கு பூரா உதவி செய்யறான், அப்ப அவனை பெருங்கருணையாளன், பெருங்கருணையாளன் பேர் உபகாரின்னு சொல்லலாம். ஆனா அந்த இடத்துல எந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு, பேர் அறிவாளன் திருங்கிறார். ஏன்னா எல்லாருக்கும் உதவி செய்வோம்னா வள்ளுவர் என்ன சொல்றாரு, பேர் அறிவாளன்கிறார். அப்போ அந்த ஒரு கருணை தான், கருணை நிரம்பி இருப்பதுதான் அறிவுக்கே அடையாளம். இன்னும் எதிர்மறையாக இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, அறிவினான் ஆகுவது உண்டோ, பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றார் கடை. பிற உயிர்களின் துன்பத்தை தன் துன்பமாக கருதாவிட்டால் அறிவினால் என்ன பயன்கிறார். ஆக அறிவு இருந்தால் அது வந்து கருணைக்கு பயன்படுத்தப்படணும். ஏன்னா அந்த அறிவு கருணைக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டதன் விளைவுதான் இந்த உலகம் இப்படி தோன்றி நடந்து கொண்டிருப்பது. உலகத்தை படைக்கணும்னு யாரும் சுவாமியை நிர்பந்திக்க முடியாது. இந்த பிறவியை எனக்கு கூட, அந்த பிறவியை அவனுக்கு கூட யாரும் சுவாமியை நிர்பந்திக்க முடியாது. அவர் படைக்காமலே இருந்திருக்கலாம், ஆனாலும் படைத்திருக்கின்றார் என்றால் அவருடைய அளப்பரிய சக்தியினால் மட்டுமல்ல, அந்த சக்தி கருணையாக வெளிப்பட்டிருப்பதனால்தான். அதனால அந்த ஞான சக்தியானது அது அருளாகவே இருக்கின்றது. அருள் ஞானம் என்று இணைத்திருக்கின்ற அந்த பெருமையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த ஓங்கொழியாய் அனாதி மலையுருளையே போக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒளியாக, அப்படிப்பட்ட ஒளி வடிவிலே அருள் ஞானத்தையே திருமேனியாக கொண்டு கொண்டு பெருமான் இருக்கின்றார். அருகில யாரு, அந்த பெருமானை அருகில யார் இருக்கின்றார், உலகத்தையெல்லாம் அவர் வழி நின்று படைத்து தந்த உமையன்னையார் இருக்கின்றார். உலகமெல்லாம் அளித்தருளும் உமையம்மை காண, அந்த பெருமான் உலகத்தையெல்லாம் படைத்த உமையம்மை காணும்படிக்கு என்ன செய்கின்றார், திருநடனம் ஆடுகின்றார். திருநடனம் ஆடும்போது அவர் என்னவெல்லாம் சூடியிருக்கின்றார், தேங்கமலும் மலர், தேம் கமலும் சேர்த்து எழுதும் போது தேங்கமலும்னு ஆகும். தேம் என்பது இங்க மனத்தை நறுமணத்தை குறிக்கின்றது. மனம் கமலக்கூடிய மலர், கொன்றை மலர் சிறப்பாக உடையது. மலர் இதழி, இதழிங்கிறது கொன்றை தான். தேங்கமரும் தேங்கமலும் மலர் இதழி, இதழிங்கிறது கொன்றை. ஆக மனம் கமலும் கொன்றை மலரையும், திங்கள் நிலாவையும், கங்கை கங்கை ஆற்றையும், திகழ் அரவம் விளங்கக்கூடிய பாம்பையும் எதுல வச்சிருக்கிறார், வளர் சடை மேல் சேர வைத்து, தம்முடைய விரிந்த சடையின் மேலே அவற்றை எல்லாம் சேர வைத்து என்ன செய்கின்றார், திருநடனம் ஆடுகின்றார். எதன் பொருட்டு ஆடுகின்றார், நம்முடைய பிறவி துன்பம் நீங்கும் பொருட்டு. அது லேசில நீங்கக்கூடியதா, நீங்குவதற்கு மிக அரியது. நீங்களரும் பவ தொடர்ச்சி, பவம் என்பது பிறவி, தொடர்ச்சின்னா அது கரைகாண முடியாது வரும். பரிமேலர் சொல்வார், பிறவி பெருங்கடல்னார் வள்ளுவர். ஏன்னா அது வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா வினைகள், பிறவிதோறும் வினைகள் நம்மால் செய்யப்படுகின்றன. அப்போ பிறவி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்குவதற்கு அரியது அந்த பிறவி. ஆனா நீங்குவதற்கு அரிய பிறவியையும் யாம் நீக்கி அருள்வோம் என்ற ஒரு உறுதிப்பாட்டுடன் அவர் திருநடனம் ஆடுகின்றார். நீங்களரும் பவ தொடர்ச்சி, நீங்க எங்கு நின்று ஆடுகின்றார், மன்றுள் நின்று, அந்த ஞான வெளியையே மன்றமாக கொண்டு மன்றுள் நின்று இமையோர் துதி செய்ய, அந்த சிற்றம்பலமாகிய அந்த வெளியிலே நின்று இமையோர் துதி செய்ய நிறுத்தம் செய்யும். நிறுத்தம் தான் நடனம். நடனம் செய்கின்றார் இமையோர்கள் எல்லாம் துதிக்கும்படிக்கு. இந்த இமையோர்கள்ங்கிறதுக்கு நம்ம திருவுரு மாவளி சுவாமிகள் மூணு பொருளை வழங்கி நம்மை மகிழ்விக்கின்றார்கள். இமையோர்னா நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தேவர்கள், தேவர்கள் ஒரு இமையோர். இரண்டாவது இமையோர் என்று சொன்னால் சீவன் முத்தர்கள், அவர்கள் பரமையே பார்த்திருப்பர், பதார்த்தம் பாரார். அந்த வகையில் அவர்களும் இமைக்காதவர்கள், இமைக்காதவர்கள் அந்த பரமாகிய சிவத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் ஒரு இமையோர். இன்னொன்று எளிய மக்கள், அந்த மண்ணுலகத்து அடியார்கள், எளியோர்கள் எல்லாரையும் சொல்லலாம். யாரெல்லாம் சில்லையில போய் இந்த திருக்கூத்தை பார்க்கின்றார்களோ அவர்கள் அந்த பூஜையின் போது வேறு எங்கேயும் நம்முடைய பார்வையை திருப்ப மாட்டார்கள். திறந்த கண்ணை மூட முடியாதவர்களால அப்படி ஆசையோடு பார்ப்பார்கள். ஆகவே வழிபடும் பக்தர்கள் எல்லாரையும் கூட அந்த இமையோர்கள் குறிக்கும் என்று சொல்லி, அப்படி தேவர்கள் சீவன் பரத்தையே பார்த்திருக்கும் சீவன் முத்தர்கள் தரிசனம் செய்யும் அடியார்கள் என்று சொல்லி மூன்று பொருள் சொல்லி மகிழ்விக்கின்றார்கள் திருவுருமாவளி சுவாமிகள். அப்படி இமையோர்கள் எல்லாம் துதி செய்ய திருநடனம் ஆடுகின்றார். அந்த திருநடனம் ஆடுகின்ற அந்த பூங்கமல மலர்த்தாள்களை, அந்த அழகிய தாமரை மலர் போன்ற திருவடிகளை எங்கெல்லாம் வைத்து போற்றுவோம்? சிரத்தின் மேலும், புற வழிபாட்டுல அந்த சிரத்தின் மேல் வைத்து போற்றுவோம். அகத்துல அங்க தில்லையில கண்ட அந்த திருநடனத்தை வந்த போற அகத்தில் சிந்திப்போம் அல்லவா? அகத்தில் சிந்திக்கும் போது குந்தியிலும் உற வணங்கி, குந்தியிலும் பொருந்த வைத்து வணங்கி போற்றுதல் செய்வான், அதை போற்றுதல் செய்வோமாக என்று சொல்லி அருமையாக இந்த பாடல்களை நடராஜ பெருமானை துதிக்கின்றார்கள். அப்ப சுவாமியினுடைய எல்லை இல்லாத கருணை பாருங்க. இந்த ஆன்மா லேசில வீடு பேரு வராது, பக்குவத்துக்கு வராது. இது பிறவி மேல பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கும். இதனுடைய பிறவி தொடர்ச்சி நீங்குவதற்கு அரிது என்று நன்றாக தெரிந்திருந்தும் மிக பொறுமையாக விடாமல் அந்த ஐந்தொழில் திருக்கூத்தை இயற்றுகின்றார் என்று சொன்னால், உங்க குழந்தை இப்ப தூங்க ஆரம்பிச்சிருக்கு, கரண்ட் போயிடுச்சு, எவ்வளவு எத்தனை மணி நேரம் கழிச்சு கரண்ட் வரும்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட இல்லையா, தான் பேர குழந்தைய போட்டு தாத்தாவது பாட்டியாவது என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க, விசிறிய வீசிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா. இது விசிறி நின்னா உடனே அதை குழந்தை முடிச்சு ஆள ஆரம்பிச்சிடும், ஏன்னா அது ஃபேன்லயே வளர்ந்தது. ஆகவே எத்தனை மணி நேரம் ஆகும்னு தெரியாது, இப்படி வீச ஆரம்பிச்சிடோமே எவ்வளவு நேரம் நம்மளால வீச முடியும் கவலைப்படாம தம் உடம்புல சோர்ந்து விடுற வரைக்கும் வீசிருந்தா இருக்கும் போது அதை பார்த்து உருகுறோம். அந்த பேர குழந்தை மேலதான் அந்த தாத்தாக்கு எவ்வளவு பாசம்னு சொல்லி இல்லையா. அத மாதிரி நாமெல்லாம் வந்து என்ன எத்தனை பிறவிகள் எடுக்க வேண்டுமோ வீடு பேர் எடுக்கிறதுக்கு நமக்கு தெரியாது. ஆனாலும் பெருமான் எவ்வளவுதான் இவர்களை வந்து நம்ம வந்து பக்கம் வினைப்பழங்களை ஊட்டி ஊட்டி திருத்துவதற்கு எவ்வளவு காலம் தான் நம்ம முயற்சி செய்வது அப்படின்னு ஒரு சோர்வு கொள்ளாமல், ஒரு சலிப்பு கொள்ளாமல் அவர் நீங்களரும் பவ தொடர்ச்சி நீங்க மன்றுள் நின்று இமையோடு துதி செய்ய நிறுத்தம் செய்யும். அந்த வரிகளைத்தான் அப்படி சொல்ல வேண்டியது, அதுக்கு மேல அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியல. அவ்வளவு அற்புதமான இடம் சுவாமியினுடைய பரங்கரணை தெரிவிக்கின்ற ஒரு இடம் என்று கூறிக்கொண்டு நீ வரக்கூடிய பாடல்களை சிறிது நேர இடைவேளைக்கு பிறகு நாம் சிந்திக்க இருக்கின்றோம் என்று தெரிவித்துக்கொள்ள. திருச்சிற்றம்பலம் மெய்யன்பர்களே, நம்முடைய சிந்தனையை தொடர்ந்து செய்யலாம். நடராஜ பெருமான் துதியாக விளங்கியுள்ள பாடலை சிந்தித்திருக்கின்றோம். அதிலே இன்னொரு அருமையான விஷயம் என்னவென்றால், பெருமான் எவ்வாறு திருநடனம் செய்கின்றார், இமையோர் துதி செய்ய திருநடனம் செய்கின்றார், எங்கு நின்று திருநடனம் செய்கின்றார், மன்றில் இருந்து ஞான பெருவழியாகிய சிற்றம்பலத்திலிருந்து திருநடனம் செய்கின்றார், மேலும் எவ்வாறு அவர் திருநடனம் செய்கின்றார், உமையம்மை காண திருநடனம் செய்கின்றார். உமையம்மை திருநடனத்தை காண்பது தாம் கண்டு நமக்கு வழங்கி அருள்வதற்காகத்தான் என்று சொல்வது சைவ சமயத்தினுடைய ஒரு அற்புதமான கருத்தாகும். அதற்கு மிக மிக அழகான ஒரு உமை சொல்லி நம்முடைய புனர்வு சுவாமிகள் நமக்கு பேரின்பம் வருவார்கள். என்னவென்றால், பாலும் குழவி பசுங்குடர் பொறாதன, நோயும் மருந்து தாயுண்டாங்கு என்று சொல்வார்கள். ஆக குழந்தைக்கு ஒரு நோய் என்றால் அந்த நோய் தீர்க்கக்கூடிய மருந்தை அந்த குழந்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையிலே இருக்கின்றது. ஆனால் அதன் குடல் அந்த மருந்தை தாங்காது. அப்போ அதை தாய் ஏற்று தன்னுடைய தாய்ப்பால் மூலமாக அந்த குழந்தைக்கு வழங்குவது போல, எம்பெருமான் திருநடனத்தை காணும் ஆற்றல் இல்லாத ஆன்மாக்கள் எல்லாம் காண்பதற்கு துணையாக துணை செய்யும் பொருட்டு அதை தாம் கண்டருகின்றார் உமையன்னையார் என்று அந்த அருமையான கருத்தினை நமக்கு குமரன் சுவாமி விளக்குகின்றார்கள். அதான் உமையம்மை காண நிறுத்தம் செய்யும் என்ற ஒரு அருமையான ஒரு கருத்து. ஆக பிறவி தொடர்ச்சி நீங்குவதற்கு அரியது, இந்த பிறவி தொடர்ச்சியை தாம் ஏற்றக்கூடிய ஐந்தொழில் திருநடனம், இந்த பெருமானுடைய திருநடனம் அது ஐந்தொழில் திருக்கூத்தாகும். அந்த திருநடனத்திலே ஐந்தொழில் தத்துவங்களும் அடங்கி உள்ளன. இந்த ஐந்தொழில்களை செய்வதன் மூலம் இந்த ஆன்மாக்களை படிப்படியாக பக்குவப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக படிமுறையில் இந்த ஆன்மா இந்த நீங்குதற்கரிய பிறவியிலிருந்து நீங்கி உய்யும்படி செய்து விடுகின்றான். ஆக அந்த ஐந்தொழி திருக்கூத்தினை இங்கே அருமையாக குறிப்பிடுகின்றான். உண்மை விளக்கம் என்ற சாத்திரத்திலே நடராஜ பெருமானுடைய அந்த திருமேனியிலே அந்த ஐந்தொழில் செய்யப்படுதல் எவ்வாறு குறிக்கப்படுகின்றது என்பதை ஆசிரியர் மனவாசகம் கடந்தார் அவர்கள் அற்புதமாக விளக்கியுள்ளார்கள். அதன்படி உடுக்க ஏந்திய திருக்கரமானது படைத்த தொழிலையும், இந்த அமைந்த கரமானது காத்தல் தொழிலையும், அப்புறம் நெருப்பை ஏந்திய திருக்கரமானது அழித்தல் தொழிலையும் செய்வதாக குறிப்பிடுவார்கள். ஆக கூத்த பெருமானுக்கு திருக்கரங்கள் நான்கு, இதிலே மூன்று திருக்கரங்கள் முத்தொழில்களை ஆற்றுகின்றன. ஐந்தொழில்களாக சொல்லும் பொழுது மறைத்தல், அருளல் என்று இரண்டு தொழில்கள் பார்க்கின்றன. மறைத்தலையும் அருளலையும் திருவடிகள் ஏற்றுகின்றன. ஊன்றிய திருவடி மறைத்தலையும் தூக்கிய திருவடி அருளலையும் ஏற்றுவதாக சொல்வார்கள். அப்ப மூன்று திருக்கரங்கள் படைத்தல், காத்தல், அழித்தல் தொழிலை ஏற்றுகின்றன. அப்படி இருக்கும் பொழுது திருக்கரங்கள் நான்கு உள்ளன பெருமானுக்கு. அப்போ ஒரு திருக்கரம் கருதுகின்றதா, இந்த மூன்று திருக்கரங்களும் முத்தொழில்களை ஏற்றும் பொழுது நான் எதுவுமே செய்யவில்லை என்று சொன்னால் அது வீணாகிவிடுமே. ஆகவே நாம் ஒன்று செய்ய வேண்டும், ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று அந்த கரம் கருதுகின்றதான். கருதி என்னவென்றால், இந்த மூன்று திருக்கரங்களும் படைத்தல், காத்தல், அழித்தல் தொழில்களை ஏற்றுகின்றன. திருவடிகள் இரண்டும் மறைத்தல், அருளல் தொழில்களை ஏற்றுகின்றன. அதிலே அருளல் தொழிலை ஏற்றும் திருவடி எது, இரண்டு திருவடிகளிலே எந்த திருவடி அருளல் தொழிலை ஏற்றுகின்றது என்பதை காட்டுகின்ற பணியினை நாம் செய்வோம் என்று சொல்லி அந்த திருக்கரமானது அந்த எடுத்த பொற்பாதத்தை காட்டிய வண்ணம், இதுதான் நம்முடைய இதுதான் ஆன்மாக்களுடைய கலக்கத்தை தீர்த்து அருளுதலாகிய அந்த அருளல் தொழிலை செய்யக்கூடிய திருவடி என்று அதை காட்டுகின்ற செயலை செய்கின்றது. அப்படி ஒவ்வொரு திருக்கரத்தினாலே ஒவ்வொரு தொழிலையும், திருவடிகளினாலேயும் மறைத்தல், அருளல் தொழில்களையும், எஞ்சியுள்ள ஒரு திருக்கரத்தினாலே இந்த அருளல் தொழில் செய்கின்ற திருவடியை சுட்டிக்காட்டக்கூடிய தொழிலையும் செய்து அருமையாக திருநடமிடுகின்ற பெருமானை தொழுது வாழ்வோம் என்று நம்முடைய ஆதீன மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அருமையாக பாடுகின்றார். அலங்கு மலர் கரம் மூன்றும் முத்தொழில் இயற்றிட, அலங்கு மலர் கலர் மூன்றும் முத்தொழில் ஆற்றிட, யாம் ஒன்று ஆற்றேயமாகில் இலங்கு பயன் என்னை என எண்ணு இரண்டு திரு இரண்டு நவில் திருத்தாளுள்ளும் இரண்டு நவில் திருத்தாளுள்ளும் கலங்குதல் தீர்த்து அருள் ஒன்றை காட்டிடுதல் பூண்டு ஒருகை கவியா நிற்க புலங்குமணி மயமன்றுள் நின்று நடம் பொறிமுதலை தொழுது வாழ்வாம் என்று அருமையாக பாடுகின்றார். ஆகவே இரண்டு திருவடிகளிலே நம்முடைய கலக்கத்தை தீர்த்து அருள் செய்யக்கூடிய திருவடி இதுதான் என்று காட்டுதலையே தொழிலாக பூண்டு ஒரு திருகரம் விளங்குகின்றது என்று அருமையாக சொல்வார். இப்படி நடராஜ பெருமானுடைய திருக்கூத்தை பற்றி பல அற்புதமான செய்திகள் எல்லாம் இருக்கின்றன. இனி அடுத்த பாடலிலே சிவகாமி அம்மையாருக்கு தூதி வைத்துள்ளார் ஆசிரியர். அந்த பாடலை இப்பொழுது பார்க்கலாம். பரந்த பராபரை ஆதி பரனது இச்சை பரஞானம் கிரியை பரபோக ரூபம் தருங்கருணை உருவாகி விசித்தாசுத்த தனுகரண புவன போகங்கள் தாங்க விரிந்த உபாதானங்கள் மேவி ஒன்றாய் விமலமாய் ஐந்தொழிற்கும் வித்தாய் ஞானத்து அறந்தை கட மணிமன்றுள் ஆடல் காணும் அன்னையருட் பாதமல சென்னி வைப்பான். இதிலும் ஆடல் காணும் என்று குறித்திருப்பதை நாம் பார்க்க வேண்டும். அன்னையருட் பாதமல சென்னி வைப்பான் என்று முடித்திருக்கின்றார் சிவஞான சித்தியாரிலே. இதை போலவே சிவகாமி அம்மையாருக்கு ஒரு துதி உள்ளது. அந்த பாடலும் அன்னையருள் பாதமலர் சென்னி வைப்பான் என்ற இதே தொடரை கொண்டு முடிகின்றது. அதாவது அந்த தொடரை தான் இங்கும் பின்பற்றி இருக்கின்றார். ஏன்னா இதற்காக தான் முதல் நூல். ஆகையினாலே இதற்கு ஏன் அப்படி மாவதி சிவாச்சாரிய சுவாமிகளுக்கு இல்லாத சொல் வளமா, அவர்களால் உருவாக்க முடியாத அடிகளா, இருந்தாலும் நான் இந்த ஆசிரிய மரபில் வந்தவன் என்பதை சுட்டிக்காட்டும் பொருட்டு ஆசிரியருடைய கருத்துக்களை மட்டும் கருத்துக்களை தருவதோடு மட்டுமல்லாமல் அவருடைய சொற்களை தொடர்களை கூட அப்படியே பின்பற்றக்கூடிய ஒரு மரபு அதைத்தான் முன்னோர் மொழி பொருளே அன்றி அவர் மொழியும் பொன்னே போல் போற்றுவோம் என்று சொல்லி நன்னூல் கூறுகின்றது. முன்னோருடைய கருத்துக்களை மட்டுமல்ல அவர்கள் கையாண்ட அந்த சொற்களையும் தொடர்களையும் கையாளுவதன் மூலம் இந்த ஆசிரியர் மரபிலே நான் வந்தவன் என்பதை தெளிவுபடுத்துகின்ற ஒரு பாங்காக இதை காண வேண்டும். அன்னை அருள் பாதமடர் சென்னி வைப்பாம் என்று சுயஞான சித்தியாரிலே விளங்கக்கூடிய சிவகாமி அம்மையார் கூறியும் அப்படித்தான் முடிகின்றது. சரி, இப்ப இதற்கு பொருள் பார்க்கலாம். பரந்த பராபரை, பரந்த பராபரை என்றால் வியாபகமான, மேல் பரந்த வியாபகமான, பரா மேலான, பறை என்று சொல்லும்போது பராசக்தி, வியாபகமான மேலான பராசக்தி. இது யாருடைய சக்தி? பரனது என்று சொல்லியிருக்கின்றார். பறை ஆதி கபலா இருக்கு, பரனது, பரனது பரந்த பராபரை. பரனது சிவபெருமான், சிவபெருமானுடைய வியாபகமான மேலான அந்த பராசக்தியானது. சிவபெருமானுடைய சக்தி தான் எல்லா பொருள்களின் சக்திகளும் மேலானது. ஆகவே மேலானது என்பதனாலே இது பராசக்தி என்று சொல்லப்படும். அந்த பராசக்தி அம்மையாருடைய மயமாகவே இருப்பது திருநீரு. பராவணமாவது நீரு என்பார் ஞானசம்பந்த பெருமான், இல்லைங்களா? ஆக அந்த பராசக்தியானது ஆதி, இச்சை, ஞானம், கிரியை என்றெல்லாம் அது பாகுபட்டு விளங்குகின்றது. ஆதி, ஆதி என்று சொல்லும் பொழுது அது ஆதிசக்தி. இச்சை பரஞானம், இச்சைங்க போது இச்சாசக்தி, பரஞானம் மேலான ஞானசக்தி, கிரியை கிரியாசக்தி. ஆக பராசக்தி தான் ஆதிசக்தியாக விளங்கி அந்த ஆதிசக்தியினுடைய கூறுகளாக இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்று மூன்று சக்திகள். எல்லாம் ஒரே பராசக்தி தான், ஒவ்வொன்றும் தனித்தனி சக்தி அல்ல என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா சக்திகள் பல என்றால் அந்த சக்திகளை உடைய பொருளும் பலன்னு ஆயிரும். அப்ப அது அநேக ஈஸ்வரவாதத்துல கொண்டு போய் நம்மளை நிறுத்திடும். சிவபெருமான் ஒருவன், அவன் சக்தியும் ஒன்றுதான். அந்த ஒரு சக்தி தான் ஆன்மாக்களை வந்து உய்யக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி பல்வேறு சக்திகளாக அது விளங்குகின்றது. ஒரே சக்தி தான். ஆக இதற்கு வரையறைனா சிவஞான சித்தியார் விரிவான சாத்திரம் அதுல சொல்லப்பட்டிருக்குது. ஆன்மாக்கள் மேல எப்பவும் சுவாமிக்கு கருணை உண்டு, எப்பவும் ஒருபடித்தான கருணை, அது இச்சை. ஆன்மாக்களின் உயிவுக்கு என்னெல்லாம் செய்யணும் என்று அறிவது, திட்டமிடுவது ஞானசக்தி, திட்டமிட்டவாறே செயல்படுத்துவது கிரியாசக்தி என்று சொல்வார்கள். அதுக்கப்புறம் பரபோக ரூபம் தரும் கருணை உருவாகி, இந்த சக்தி தான் சுவாமிக்கு உருவமாகவும் திருமேனியாகவும் விளங்குகின்றது. பரபோக ரூபம் தரும் கருணை உருவாகி இந்த சக்தியிலே, இந்த திருவருட்சக்தியிலே அழுந்திதான் ஆன்மா சிவபோகத்தை அனுபவிக்க வேண்டும். திருவருட்சக்தி மயமாக விளங்கினால்தான் ஆன்மா சிவபோகத்தை அனுபவிக்க முடியும். ஆகவே இங்கு பரபோகம் என்று குறிப்பிட்டது சிவபோகம். பரபோகம் என்றால் மேலான போகம், அது சிவபோகம் தான். மேலான போகம்னா சிவபோகம் தான். பரபோக ரூபம் என்றால் அந்த பரபோகத்தை அனுபவிப்பதற்கு ஏற்ற வடிவம். அது என்னவென்றால் ஆன்மா திருவருள் மயமாக விளங்க வேண்டும், அப்பந்தான் அதுக்கு சிவபோகம் கிடைக்கும். இப்போ ஆன்மாக்களாக நாமெல்லாம் இந்த சரீர மயமாக விளங்குகின்றோம். எதை சார்ந்தோமோ அதை மதன்மயமாக விளங்குவோம். சரீரத்தை சார்ந்த சரீரமயமாகவே விளங்குகின்றோம். எனவே ஐம்புல போகங்களைத்தான் நம்மால் பெற முடிகிறது. அருளை சார்ந்து அருள்மயமாக விளங்கினால் அப்பொழுது சிவபோகம் கிடைக்கும். அருளை சார்ந்து அருள்மயமாக விளங்குதலைத்தான் ஏகநாதல் என்று சாத்திரங்களிலே சொல்வார்கள். ஆக சிவயோகம் என்றும் அதை தசகாரியங்களிலே ஒன்றாக சொல்வார்கள். அந்த ஆகவே அந்த அருளை சார்ந்து ஆன்மா அருள்மயமாக இருக்கும் போதுதான் சிவபோகம் கிடைக்கும். அதான் பரபோக ரூபம் தரும் கருணை உருவாகி என்று குறிப்பிட்ட ஆன்மாவுக்கு பரபோகத்தை தரக்கூடிய ரூபமாக விளங்குவது. ஆக அது எம்பெருமானுக்கு திருமேனியாகவும் விளங்குவது. விசுத்தா சுத்த தனுகரண புவனபோகங்கள் தாங்க விரிந்த உபாதானங்கள் மேவி. உபாதானங்கள் என்று சொன்னால், உபாதானம் என்ற சொல்லானது அது வடமொழி சொல், அதற்கு இணையான தமிழ் சொல் முதல் காரணம் என்பது. உபாதானம் என்றால் முதல் காரணம். உலகிற்கு முதல் காரணம் எது நமக்கு தெரியும்? மாயை. மாயை மேவி என்றால் அந்த சக்தி, சிவசக்தியானது மாயையோடு கலக்கின்றது. அதனால் அந்த சிவசக்தியின் தன்மை தெரிவதில்லை. அந்த மாயையை கொண்டு உலகத்தை படைக்க அது கருதுகின்றது, அதான் அதுக்கு பொருள். ஆக எதற்காக மாயை கலக்கிறது? உலகத்தை படைக்க வேண்டும். எப்படிப்பட்ட உலகம்? சுத்த உலகம், அசுத்த உலகம், ரெண்டு வகையான உலகங்களையும். அதான் விசுத்தா, விசுத்தா சுத்த, விசுத்தா சுத்தம்னா விசுத்த அசுத்த. விசுத்தம்னா நல்ல சுத்தமானது, அசுத்தம்னா அந்த அசுத்தமயமான அந்த அசுத்த மாதிரியிலிருந்து தோன்றக்கூடிய தனுகரணங்கள்னா அசுத்த தனுகரணங்கள். சுத்தமாயிருந்து தோண்டக்கூடியதெல்லாம் சுத்த தனுகரணங்கள், அதான் விசுத்தார். விசுத்தா சுத்த தனுகரண புவன போகங்கள் என்று சொன்னால், சுத்தமான தனுகரண புவன போகங்களை படைக்கும் பொருட்டும், நீங்களா விஞ்ஞான கடல் பொருட்டு படைக்கும் பொருட்டும், ஏனையோர் பொருட்டு அசுத்த மாயிலிருந்து அசுத்த தனுகரண புவன போகங்களை படைக்கும் பொருட்டும். அசுத்தம்னா இப்ப நம்ம உலகத்துல என்ன சொல்லுவோம், ஏதாவது தூசி பிற மாசுக்கள்லாம் சேர்ந்து அந்த இடத்த அசுத்தமோ இல்லைங்களா, அப்படிலாம் இல்லாம இருந்ததுன்னா அதை சுத்தம் சொல்லுவோம் நம்ம. ஆனா மாயையில சுத்தம் அசுத்தம் எந்த காரணத்தினால சொல்லப்படுது என்று சொன்னால், விஞ்ஞானகளுக்கு மட்டும் சரீரமாகவும் கருவிகளாகவும் பொருந்தக்கூடிய மாயை இருக்கிறதே, அந்த மாயை அதுதான் சுத்த மாயைன்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா அவர்கள் கொஞ்சம் மேலான நிலையில இருக்கின்றார்கள். மூவகை ஆன்மாக்கள்ல தூய்மை அதிகமாக உடையவர்கள் அவர்கள் தான். மலப்பிணிப்பு மாசு என்பது அந்த ஆணவ மலம் தான், மலப்பிணிப்பு அவர்களுக்கு தான் மிக குறைவு இல்லைங்களா. பிரளயாகலர் கூட பல பிறவிகள் எடுத்து பிரளய காலத்தில் முத்தி பெறுகின்றார்கள். ஆக நம்மை விட அவர்கள் பக்குவத்தின் மேலானவர்கள் தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா விஞ்ஞானகளர் தான் அவர்களிலும் மேலானவர்கள். கண்ம மலம் கூட அவர்களுக்கு கிடையாது, ஒரு மலம் தான், அதுவும் ஏதோ பேரளவுக்கு தான் இருக்குது. அதனால அந்த விஞ்ஞானகளருக்கு சரீரமாக பொருந்தக்கூடிய அந்த தனுசரணாரிகளை எல்லாம் தன்பால் இருந்து தருவது சுத்தமாயே. மலகன்மங்களோடு விரவாததுன்னு அதை சொல்லுவாங்க. மலகன்மங்களோடு விரவிய தனுகரணாதிகளை தருவது அசுத்தமாயே என்பார்கள். ஆகவே விசுத்த தனுகரண புவனபோகங்களையும் அசுத்த தனுகரண புவனபோகங்களையும் படைத்து அவற்றை எல்லாம் காக்கும் பொருட்டு இந்த முதல் காரணத்தோடு பொருந்துகிறது இந்த சக்தி, சுத்தமாயையோடும் அசுத்தமாயையோடும். அதான் உபாதானங்கள் மேவி, உபாதானங்கள் பன்மையில சொல்லிட்டார். மாயை பொருளால ஒண்ணுதான், ஆனா அதனுடைய வகை ரெண்டா இருக்கு, சுத்தமாயை அசுத்தமாயை. சுத்தமாயில சிவபெருமான் திருச்சக்தி நேரடியா தொழில் செய்யும், அசுத்தமாயிலும் கலந்துன்னு சொல்லியிருக்கேன்னா அது அனந்தேஸ்வரர் மூலமாக செய்யும். அதெல்லாம் நூல விரிவா வரப்போகுது, இது தோத்திர செய்யுள் தான், அதனால சுருக்கமா அந்த அளவு சொல்லியிருக்கிறேன். ஒன்றாய் தெளிவுபடுத்தி விட்டார் ஆசிரியர். இப்படி ஆதிசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தின்னு பல பேராக சொல்லப்பட்டாலும் சிவசக்தி ஒன்றுதான். அந்தந்த தொழில் செய்யும் போது அந்தந்த பெயரை பெறுகின்றது. தொழில் இத்தனை தொழில்களையும் செய்கின்ற சக்தி ஒன்றுதான், ஒவ்வொரு தொழிலை செய்யும் போது ஒவ்வொரு பெயரை பெறுது. ஒரே மின்சக்தி தான் குழல் விளக்கில அங்க ஒளி தருகின்றது, ஒளியை விளைவிக்கின்றது. மின்விசிறியில அதை சுழற்றி காற்றை வந்து இயங்க செய்கிறது. இப்படி வெவ்வேறு கருவிகளில் வெவ்வேறு தொழிலை ஒரே மின்சக்தி செய்வது போல, நெருப்பினுடைய ஒரே சக்தியே பல்வேறு செயல்களை செய்வது போல, அப்போ அதுக்கேற்ற பல்வேறு பெயர்களை பெறுவது போல, அதுபோலத்தான் சிவசக்தியும் பல்வேறு தொழில்களை செய்யும் போது ஒவ்வொரு பெயர்களை பெறுகின்றது. ஆனால் அது பொருளால் ஒரு சக்தி தான், அதான் ஒன்றாய் விமலமாய். அதற்கு மல தொடர்பு என்பது கிடையாது, ஆணவ மல தொடர்பு என்பது சிவசக்திக்கு கிடையாது. ஆகவே அது விமலமானது. ஐந்தொழிற்கும் வித்தாய், ஐந்தொழிற்கும் வித்தாக இருப்பது சிவசக்தி தான். ஏன்னா நூல்கள்ல படைத்த தொழில் செய்பவர் பிரம்மா என்றும், காத்த தொழில் செய்பவர் திருமால் என்றும், அளித்தல் தொழில் செய்பவர் ருத்ரன் என்றும், இப்படி தனித்தனியாக அதற்கு மூர்த்திகள் சொல்வார்கள். சொன்னாலும் அவர்களிடமிருந்து தங்கி அவர்கள் வாயிலாக அந்த தொழிலை நடத்துவது சிவசக்தி தான். அதனாலதான் திருமூல தேவநாயனார் சொல்வார், அவளன்றி ஐவரால் ஆவது ஒன்றில்லை என்பார். இந்த ஐந்து மூர்த்திகளும் ஐந்தொழில்கள் இயற்றுகின்றார்கள் சொன்னார், சிவசக்தி தான் அவர்கள் வாழ்ந்து அந்த தொழிலை நடத்துகின்றது. ஆகவே சிவசக்தியாகிய அம்மை இல்லாமல் இந்த மூர்த்திகளால் தத்தமக்கூடிய தொழில்களை இயற்ற முடியாது என்பார். ஆகவே ஐந்தொழிற்கும் வித்தாய், ஞானத்து அறந்தை கடை, உலகத்தினுடைய துன்பம் கடை. உலகம் என்பது இங்கு உயிர்களை குறித்தது, உயிர்களின் மலப்பிணிப்பாகிய துன்பம் கெடும் பொருட்டு மணிமன்றுள் ஆடல் காணும் மணிமன்றிலே எம்பெருமானுடைய திருநடனத்தை கண்டருள்கின்ற அன்னை அருட்பாதமலர் சென்னி வைப்பான். அன்னை சிவகாமி அம்மனுடைய அருள்மயமான திருவடி மலர்களை சென்னியிலே வைத்து போற்றுவான் என்று இவ்வாறு இந்த துதியிலே கூறினார்.